நேரம் பிற்பகல் 1 மணி. கனடாவின் கிழக்கு பிராந்திய நேரம் காலை 7 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ETR ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலியின் நிகழ்ச்சிகளை ETR.FM எனும் இணையத்திலும் கேட்கலாம். தொடர்வது செய்திகள்.
வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மனியில் அதிக ஊதியம் வழங்கும் பணிகள் தொடர்பான தகவல் வெளியீடு. இலங்கை மட்டக்களப்பு மாநகர சபையின் செயற்பாட்டால் மக்கள் கடும் அதிருப்தி. பெற்றோரிடம் நிதி வசூலிப்பதை உடனடியாக நிறுத்துங்கள், பிரதமர் தெரிவிப்பு. மகிந்தானந்தவுக்கு எதிரான மோசடி வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்பு. அதிஉயிர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் அதிகாரியின் மோசமான செயல். கனேமுள்ள சஞ்சீவ கொலை, பெண் சட்டத்தரணி குறித்து புதிய தகவல். சிங்கள மக்களின் ஆதரவுடன் கோட்டபாய ராஜபக்சேவுக்கு எதிராக யாழில் போராட்டம். அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கிடையாது, ஜனாதிபதி அதிரடி. பாகிஸ்தான் தலைநகர் அருகே பாரிய குண்டுவெடிப்பு, 31 பேர் உயிரிழப்பு. தொடர்பின விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. ஆண்டு நிலவரப்படி ஜெர்மனியில் அதிக ஊதியம் வழங்கும் பணிகள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் அதிக ஊதியம் வழங்கும் பணிகளில் முதலிடம் பிடிப்பது சட்டத்தரணி பணியாகும். சட்டத்தரணிகள் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 80,000 யூரோக்கள் ஊதியம் பெறுகின்றனர். 1 யூரோ என்பது இலங்கை மதிப்பில் 365.54 ரூபாய் ஆகும். அதன்படியாக அதிக ஊதியம் பெறுவோர் வணிகம் மற்றும் மேலாண்மை துறைகளில் பணி செய்வோர். அவர்களுடைய சராசரி ஆண்டு வருமானம் 73,000 யூரோக்கள். மூன்றாவதாக ஊதியம் பெறுவோர் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறையில் பணி செய்வோர். அவர்களுடைய சராசரி ஆண்டு வருமானம் 72,000 யூரோக்கள். அதனைத் தொடர்ந்து ஊதியம் பெறுவோர் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணி செய்வோர் அவர்களுடன் சராசரி ஆண்டு வருமானம் 71,000 யூரோக்கள் என்றும், அடுத்தபடியாக தொழில்நுட்பத்துறையிலும் அடுத்தபடியாக பொறியியலாளர்களும் சராசரி ஆண்டுக்கு 65,000 யூரோக்களை பெறுகின்றனர். அதன் அடுத்தபடியாக பொறியியலர்களுக்கும் அதன் அடுத்தபடியாக கணினித்துறையில் பணி செய்வோருக்கும் தொடர்ந்து 55,000 யூரோக்கள் வரை அவர்கள் பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பின தாயக செய்திகள். மட்டக்களப்பு மத்தியஸ்தர் வீதியில் ஹொட்டகை அமைந்துள்ள வாகன தரிப்பிடத்தை மாநகர சபை மேலும் விஸ்தரிப்பு செய்யும் நடவடிக்கை குறித்து அப்பகுதி மக்கள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் நேற்று கருத்து தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மத்தியஸ்தர் வீதியில் கொட்டகை அமைந்துள்ள வாகன தரிப்பிடத்தை மாநகர சபை மேலும் விஸ்தரிப்பு செய்யும் நடவடிக்கை என்பது எங்களை ஒதுக்கி எமது எதிர்கால சந்ததியினரின் அந்த வீதியால் பிரயாணிக்க முடியாமல் செய்யும் செயலை வன்மையாக கண்டிப்பதுடன் விஸ்தரிப்புடன் நிறுத்த வேண்டும் என்று அந்த வீதியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு வாகனங்களில் வருபவர்களில் வாகனங்கள் நிறுத்துவதற்கான நீண்ட காலமாக மத்தியஸ்தர் வீதியில் வைத்தியசாலை மதில் ஓரமாக மாநகர சபை தற்காலிக கொட்டகை அமைத்து வாகன தரிப்பிடமாக்கி அதனை குத்தகைக்கு வழங்கி வந்தன. இந்த நிலையில் குறித்த வாகன தரிப்பிடம் இந்த வருடம் 75 லட்சத்துக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட நிலையில் அந்த வாகன தரிப்பிடத்தை மேலும் விஸ்தரிப்பு நடவடிக்கையினை மாநகர சபை மேற்கொண்டு வருகின்ற இந்த விஸ்தரிப்பினால் அந்த வீதியில் உள்ள குடியிருப்பாளர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள், பெண்கள் உட்பட பொதுமக்கள் பிரயாணிக்க முடியாத பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு தேவையான ஸ்மார்ட் பலகைகளை கல்வி அமைச்சு பாடசாலைகளுக்கு விநியோகிக்க ஆரம்பித்துள்ள நிலையில் அதற்காக பாடசாலை மட்டத்தில் பெற்றோரிடம் நிதி வசூலிப்பதை உடனடியாக நிறுத்துமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலவச கல்வியை குறைப்பதற்கோ அல்லது ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல் மருத்துவ பீடத்தை மூடுவதற்கோ எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று இதன்போது பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். 1 முதல் 5 வரையான தரங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் தனிப்பாடமாக கற்பிக்கப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேநேரம் தொழில்நுட்ப உலகத்துடன் இணைந்து பயணிப்பதற்காக ஒவ்வொரு வயது பிரிவினருக்கும் ஏற்றவாறு தொழில்நுட்ப அறிவை வழங்குவது குறித்து நிபுணர்களின் ஆலோசனைக்கு அமைய கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மக்களின் மனங்களை புலம்பெயர் அமைப்புகளையும் வெற்றி கொள்ளும் வகையில் செயற்படுவதற்காக அரசாங்கம் தெற்கில் இனவாதத்தை தூண்டிவிடுகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கொள்கல நிலைய தொழிற்பாட்டுநர்களுக்கான உரமளித்தல் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர தினத்தில் ராணுவத்தினர் யுத்தத்தை வென்றவர்கள் தொடர்பில் கூற முடியவில்லை. எமது நாட்டில் குறைந்தது ராணுவத்தினர் பெற்ற வெற்றிகள் பங்களிப்புகள் தொடர்பில் பெருமையாக அரசாங்கத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகிறது. நாங்கள் தமிழ் மக்களுடன் யுத்தம் செய்யவில்லை, பயங்கரவாதிகளுடன் தான் யுத்தம் செய்தோம். ராணுவத்தினர் தொடர்பில் ஆட்சியாளர்களால் பேச முடியவில்லை. இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் கதைத்து பலனில்லை. அத்துடன் மதத் தலைவர்களின் கருத்துக்களுக்கு செவிசாய்ப்பதும் இல்லை. இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் மதத் தலைவர்களை அவமதிக்கின்றனர். இது தவறாகும். தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மதத் தலைவர்களுக்கு செவிசாய்க்க அரசாங்கம் பழக வேண்டும். மகா சங்கத்தினரை சிறைகளில் போடுகின்றனர். யாழ்ப்பாணத்தில் சுதந்திர தினத்தில் கர்த்தால் போராட்டம் நடைபெறுகிறது. ஆட்சியாளர்கள் அதனை காணாது போய்விடுகிறார்கள். இனவாதத்தை தூண்ட மாட்டோம் என்று ஜனாதிபதி கூறினாலும் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் இனவாதத்தையே தூண்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சதோச நிறுவனம் ஊடாக தரம் மற்றும் காய்கட்டுகளை இறக்குமதி செய்ததில் 3.9 மில்லியன் ரூபாய் அரசு நிதி முறைகேடாக பயன்படுத்ததாக கூறப்பட்ட வழக்கில் பிரதிவாதிகளால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனை மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மார்ச் 25ஆம் தேதிக்கு இந்த தீர்ப்பை நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்களான மகிந்தானந்த அளித்கமகே, நலின் பெர்னாண்டோ மற்றும் விளையாட்டு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் நந்த மெல்வராட்சி ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் 14,000 கரம் பலகைகள் மற்றும் 14,000 தாயக்கட்டைகளை கொள்வனவு செய்ததில் சுமார் 3.9 மில்லியன் ரூபாய் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அரசியல் லாபம் பெறும் நோக்கில் விளையாட்டுக் கழகங்களுக்கு இவற்றை விநியோகித்ததன் மூலம் பொதுச் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தவறிழைத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான ஆட்சேபனைகள் தொடர்பான தீர்ப்பு இன்று வழங்கப்பட இருந்த போதிலும் தீர்ப்பு இன்னும் தயாராகாத காரணத்தினால் அதனை மார்ச் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி அறிவித்துள்ளார். பாலியல் மற்றும் எய்ட்ஸ் நோய்களுக்கான நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள 41 நிலையங்களில் பல்வேறு வகையான பாலியல் நோய்களில் பாதிக்கப்பட்டுள்ள 10,166 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். பாலியல் நோய்களுக்கான மருந்து போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளது என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிசர் குறிப்பிட்டுள்ளார். பாலியல் மற்றும் எய்ட்ஸ் நோய்க்கான பரிசோதனை மற்றும் சிகிச்சை மையங்கள் நாடளாவிய ரீதியில் 41 நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் ஊடாக எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட 4,771 பேரும், சிப்லிஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட 1,469 பேரும், ஹொனோரியா நோயினால் பாதிக்கப்பட்ட 1,035 பேரும், ஹெர்பிஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட 2,891 பேரும் சிகிச்சை அல்லது சேவைகளை பெற்று வருகின்றனர். பாலியல் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 2025-11 திகதி முதல் நிரந்தர பணியாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் சிறைச்சாலை அதிகாரியொருவர் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் இன்று ரத்கம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகள் அனைவரும் இன்று காலை கடமைக்கு செல்வதற்கு முதல் சோதனைக்குட்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபரான சிறைச்சாலை அதிகாரியிடம் இருந்து 7 கிராம் 180 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் ஹக்மன எல்லவெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என்றும், இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரத்கம போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்திற்கு உதவி மற்றும் உடந்தையாக இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி தமராகுமாரி அபயரத்ன தொடர்பான புதிய தகவல்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஒன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. கொழும்பு பிரதான நீதிபானின் அசங்க எஸ் போதகம் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த தகவலை வழங்கியுள்ளது. சட்டத்திறனை கைது செய்யப்பட்ட போது போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட சுமார் 2.5 கோடி ரூபாய் பெறுமதியான ஹோண்டா வெசல் ரக கார் மற்றொருவரின் பெயரில் இருந்த போதிலும் அது குறித்து சட்டத்திறனைக்கே சொந்தமானது என்று விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. வில்பிரட்ஸ் நாயக் என்பவரின் பெயரில் அந்த வாகனம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. எனினும் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின்படி குறித்த சட்டத்திறனையே தனது சொந்த படத்தைக் கொண்டு இந்த வாகனத்தை வாங்கியுள்ளார். இதற்கான பணம் எவ்வாறு திரட்டப்பட்டது என்பது குறித்தும், அவரது வங்கிக் கணக்குகளில் இடம்பெற்ற பாரிய பணப்பரிமாற்றங்கள் குறித்தும் சிஐடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குறித்த சந்தேக நபர் தற்போது பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய்யுமாறும் அதற்கு பதிலாக கொண்டுவரப்படும் புதிய சட்டத்தினை நிறுத்துமாறும் கோரி கவனயீர்ப்பு போராட்டம் இன்று யாழ்ப்பாண நகரில் நடைபெற்றுள்ளது. குறித்த போராட்டத்தில் லலித் குகன் ஆகியோர் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக பாதுகாப்பு காரணங்களை காட்டி கோட்டாபய ராஜபக்ஷ நீதிமன்றத்திற்கு வருகை தராமை கட்டணத்துக்குரியது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கம் நீதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என்றும் போராட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்போதே யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய சமூக உரிமை இயக்கம் மற்றும் தெற்கை மையப்படுத்திய சிங்கள சகோதரர்களும் இதில் கலந்து கொண்டனர். ஆண்டு வரை அரச ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவுகள் எதுவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுருகுமார ரத்னநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் இன்று நடைபெற்ற அனர்த்த நிவாரண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கும் போது 2025 முதல் 2027 வரையான சம்பள உயர்வு திட்டத்திற்காக 33,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் தலா 11,000 கோடி ரூபாய் வீதம் 3 கட்டங்களாக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். வரவு செலவு திட்ட தாக்கத்தை கருத்தில் கொண்டு 2027 பின்னரே ஏனைய கொடுப்பனவுகள் பற்றி பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போராட்டங்கள் எவ்விதத்தில் முன்னெடுக்கப்பட்டாலும் திட்டமிட்டபடி சம்பள உயர்வே முன்னுரிமை பெறும் என்று உறுதியாக குறிப்பிட்டுள்ளார். தொடர்பான இந்திய செய்திகள். மாநிலவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி உரை மீதான விவாதத்தில் முன்னாள் ராணுவ தளபதி நரவனேவின் புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தபடி சீன எல்லை பிரச்சினை குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியை பேச அனுமதிக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 8 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை மக்களவை கூடியவுடன் பதாதிகளுடன் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் தொடர்ந்த நிலையில் முதலில் பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் 9 தேதி காலை வரை ஒத்திவைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்து 2025 ஆண்டு முழுவதும் ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை படிப்படியாக குறைத்து வந்தது. டிசம்பர் 2025 25 அடிப்படை புள்ளிகள் குறைந்து 5.25% வரையில் கொண்டு வந்தது. ரெப்போ விகிதம் என்பது வங்கியின் ரிசர்வ் வங்கியிடம் கடன் வாங்கும் வட்டி விகிதமாகும். இது குறைந்ததால் நாம் வாங்கும் வீடு, கார், கல்வி கடன்களின் வட்டி விகிதமும் குறையும். இந்த நிலையில் வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை. 5.25% நீடிக்கிறது என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். பணவீக்கம் அதிகரிக்க தொடங்கியதால் வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை என ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் 3 நிர்வாகக்குழு கூட்டத்துக்கு பிறகு கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா செய்தியாளர் சந்திப்பில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். பாகிஸ்தான் தலைநகர் அருகே அமைந்துள்ள பள்ளிவாசல் ஒன்றில் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது இடம்பெற்ற பாரிய குண்டுபிடிப்பில் 31 பேர் கொல்லப்பட்டதுடன் குறைந்தது 169 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த குண்டுபிடிப்பு ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்றும் இதுகுறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இஸ்லாமாபாத் காவல்துறையினரை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. காயமடைந்தவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மீட்பு பணியாளர்களும் நேரில் கண்டவர்களும் குறிப்பிட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் காவல்துறை மற்றும் பொதுமக்களால் அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வெடிப்பு சம்பவத்துக்கு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இருப்பினும் நாட்டில் சிறுபான்மையினராக உள்ள ஷியா வழிபாட்டாளர்கள் மீதான முன்னைய தாக்குதல்களுக்கு காரணமான பாகிஸ்தான் தலிபான் அல்லது IS போன்ற குழுக்கள் மீது சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஈரான் கடற்பரப்பில் சட்டவிரோதமாக எண்ணெய் கடத்த முயன்றதாக கூறி 2 வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்களை அந்நாட்டு பாதுகாப்பு படைகள் தடுத்து வைத்துள்ளன. ஈரானின் பார்சி தீவு அருகே டீசல் உள்ளிட்ட சுமார் 10 லட்சம் லிட்டர் எண்ணெயுடன் பயணித்த அந்த 2 கப்பல்களும் வியாழக்கிழமை கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அவை ஹுஷேர் துறைமுக நகருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இந்த கப்பல்களில் இருந்த 15 பணியாளர்கள் தற்போது சட்ட அமலாக்க அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஈரானின் புரட்சிகர காவல்படையைச் சேர்ந்த அதிகாரி ஜெனரல் ஹெய்தார் ஹென்ரியன் முர்ஜான் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். ஆனால் அந்த எண்ணெய் கப்பல்கள் எந்த நாட்டை சேர்ந்தவை என்பது குறித்த விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. மேலும் அவை உண்மையில் எண்ணெய் கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. இதற்கு முன்னர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 16 பணியாளர்களுடன் பயணித்த வெளிநாட்டு எண்ணெய் கப்பலையும் ஈரான் அதிகாரிகள் தடுத்து வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் நாடு முழுவதும் பாதுகாப்பு கெடுபிடிகள் மற்றும் தகவல் தொடர்பு தடைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்க தூதரகம் குறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானில் தற்போது தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள், வீதி மறைப்புகள் மற்றும் பொது போக்குவரத்து இடையூறுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. ஈரான் அரசாங்கம் கைபேசி, தரைவழி தொலைபேசி மற்றும் தேசிய இணைய வலையமைப்புக்கான அணுகலை தொடர்ந்து கட்டுப்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக இணைய முடக்கங்களை எதிர்பார்க்குமாறு அமெரிக்க பிரஜைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு ஈரானுக்கான மற்றும் ஈரானில் இருந்த விமான சேவைகளை சர்வதேச விமான நிறுவனம் தொடர்ந்து மட்டுப்படுத்தி வருவதுடன் பல சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடையை நீக்க கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு 1991 விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்தது. அதன் பின்னர் இந்த தடை இந்தியாவால் அவ்வப்போது நீடிக்கப்பட்டும் வருகிறது. ஆரம்பத்தில் ஒவ்வொரு 2 வருடங்களுக்கு பின்னர் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் தடையானது நீடிக்கப்பட்டது. 2012 சட்டவிரோதமான நடவடிக்கைகள் சட்டத்தின் கீழ் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீண்டும் சட்டவிரோதமாக அறிவிக்கப்பட்டது. இந்த உத்தரவை ஜூஏபிஏ தீர்ப்பாயம் பின் உறுதி செய்தது. தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை எதிர்த்து வைகோ 2013 சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி மேல்முறையீடொன்றை பதில் செய்தார். இந்த வழக்கு நேற்று நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் நீதிபதி மொமினி சுதீர்குமார் ஆகியோர் அடங்கிய குடும்பம் விசாரணைக்கு மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி வழக்கை ஒத்திவைக்க கூறினார். இதன்படி கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் குழு விசாரணையை பிப்ரவரி 16 ஒத்திவைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பின விளையாட்டு செய்திகள். பதினாறாவது இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜிம்பாவே மற்றும் நமீபியாவில் கடந்த மாதம் 15 தொடங்கியது. இதில் கோப்பை யாருக்கு என்பதை நிர்ணயிக்கும் இறுதிப் போட்டி ஜிம்பாவே தலைநகர் ஹராரேயில் நேற்று நடைபெற்றது. இதில் 5 சாம்பியனான இந்திய அணி முன்னாள் சாம்பியனான இங்கிலாந்தை எதிர்கொண்டது. இந்த போட்டிக்கான டாஸ் போடப்பட்டதில் இந்திய அணி கேப்டன் ஆயுஷ் மாத்ரே பேட்டிங்கை தேர்வு செய்தார். இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து தொடக்க வீரர்களான வைபவ் சூரியவன்ஷி ஜார்ஜ் களமிறங்கினார். தொடக்கத்தில் ஆரோக்கியமான ஜார்ஜ் 9 வெளியேறினார். இதன் பின்னர் 53 ஆட்டமிழந்தார். மறுபுறம் சூரியவன்ஷி அதிரடியாக விளையாடி பவுண்டரி போன்ற சிக்ஸர் அடித்து 55 சதம் அடித்து அசத்தியுள்ளார். இறுதியில் 50 முடிவில் இந்திய அணி 9 இழப்புக்கு 411 எடுத்தது. பின்னர் 412 அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் இங்கிலாந்து களமிறங்கியது. தொடக்க வீரர்கள் பென் டாப்கின்ஸ் 56 சேர்த்தார். மேலும் மேன்ஸ் 28 45 விளாசினார். அதன்பின் சீரான இடைவெளியில் இங்கிலாந்து விக்கெட்டுகளை இழந்தாலும் கலெட் பால்கர் அபாரமாக விளையாடி 67 115 எடுத்து கடைசி விக்கெட்டாக ஆட்டமிழந்தார். இங்கிலாந்து அணி 40.2 311 ஆட்டமிழந்தது. இதனால் இந்தியா 100 வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்தியா 6வது U19 உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டம் வென்றமை குறிப்பிடத்தக்கது. ஐந்து அணிகள் பங்கேற்ற 4வது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் கடந்த மாதம் 9 ஆரம்பமாகியது. இந்த தொடரின் இறுதிப் போட்டி நேற்று குஜராத் மாநிலம் வதோதராவில் உள்ள கோடம்பி ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இதில் பெங்களூரு ராயல் சான்சலர்ஸ் மகளிர் அணி மற்றும் டெல்லி கேபிட்டல் அணியும் மோதின. டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல் அணி முதலில் பேட்டிங்கை செய்து 20 முடிவில் 4 இழப்புக்கு 203 எடுத்தது. அந்த அணியில் வீராங்கனைகள் அதிரடியாக விளையாடி உயர்ந்த இலக்கை நிர்ணயித்தன. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய பெங்களூரு ராயல்ஸ் அணி முதலில் தாக்குதலுக்கான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஆட்டத்தில் கடைசி ஓவரில் வெற்றிக்கு 10 தேவைப்பட்ட நிலையில் ராதா ஜாவப் மற்றும் நாடின் டி கிளாக் ஜோடி பொறுப்புடன் விளையாடி 4 இலக்கை எட்டியது. இதன் மூலம் பெங்களூரு அணி 6 வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஆர்சிபி அணியின் கேப்டன் ஸ்மிருதி மந்தானா 87 எடுத்து ஆட்ட நாயகி விருதை பெற்றுள்ளார். மேலும் நடப்பு IPL தொடரில் அதிக ரன்கள் எடுத்ததற்காக ஆரஞ்சு தொப்பி ஸ்மிருதி மந்தானாவுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இறுதிப் போட்டிக்கு முன்னைய இரவு ஸ்மிருதிக்கு 103 பாகையில் காய்ச்சல் இருந்ததாக ராயல்ஸ் சான்சலர்ஸ் பெங்களூரு அணியின் பயிற்சியாளர் குறிப்பிட்டுள்ளார். கடுமையான காய்ச்சல் பாதிப்பு இருந்த போதிலும் அணியின் வெற்றிக்காக விளையாடிய அவருக்கு ரசிகர்கள் உட்பட விளையாட்டு வீரர்களும் பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இது இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் பிரதான செய்திகள். மற்றும் ஒரு செய்தி தொகுப்புடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
உறுதிப்படுத்தப்பட்ட தாயக செய்திகள், இந்திய மற்றும் சர்வதேச செய்திகள், வெற்றி நடைபோடும் விளையாட்டு செய்திகள் அடங்கலாக.